الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله إن التقوى رأس الأمور واتقوا الله سرا وعلانيا أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع صدق الله العظيم
புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லா, அந்த அல்லாஹுவின் பெயரை கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம்முயிரின் மேலான ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபியவன்கள், சபோ சாமியங்கள், முஸ்லிமான முக்மீனான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய வீட்டிலே, அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வர இருக்கின்ற நண்பர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளை ஏற்றி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வதஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு குறுகிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த குறுகிய வாழ்க்கையிலே யாரெல்லாம் நல்லவர்களாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நாளைய மறுமை நாளிலே நிம்மதியை கொடுக்க இருக்கிறார். அந்த வகையிலே இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் பெருமதியானவை, விலை மதிக்க முடியாதவை. அதே போன்று மிகவும் பெருமதியான ஒரு பருவம் தான் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பருவங்களிலே மிகவும் பெருமதியான ஒரு பருவம் தான் வாலிப பருவம் என்று சொல்லக்கூடிய அந்த காலம். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் காலம் எவ்வளவு பெருமதி என்றால், ஹதீசுகள்ல நாங்கள் பார்க்கின்ற போது ஏராளமான ஹதீசுகள் அவைகளை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு விலை பேசலாம், அதை எவ்வளவு விலைன்னு எங்களுக்கு சொல்லலாம், ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கால நேரம் இருக்கிறது, அந்த கால நேரத்துக்கு யாருக்கும் விலை பேச முடியாது. என்னுடைய நேரம் எனக்கு எப்படி பெருமதியோ அதே போல உங்களுடைய நேரம் உங்களுக்கு பெருமதியானது. ஒரு லோயருடைய நேரம் லோயருக்கு எப்படி பெருமதியோ, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி மன்னருடைய நேரம் அவருக்கு எப்படி பெருமதியோ, அதே போல ஒவ்வொருத்தருடைய நேரம் அவர் அவர்களுக்கு பெருமதியானது. ஒரு மனிதன் பிசினஸ் பண்ணுகிறான், இன்றைக்கு 2 லட்சம் தேட வேண்டும், தேட இல்ல பரவாயில்ல, நாளைக்கு தேடிக்கொள்ளலாம், ஆனா கால நேரம் போனா அது கிடைக்காது. இன்றைக்கு 2 மணித்தியானத்தை நான் வீணாக்கினா நாளைக்கு 2 மணித்தியானம் கிடைக்காது. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, நாளைய நாள் சனிக்கிழமை தான். கண்ணியமானவர்களே, எனவே காலம் நேரம் பெருமதியான், அதனால பரிசுத்த அல்குர்ஆன்ல நிறைய காலத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இரவை பத்தி, பகலை பத்தி, இரவு மீது சத்தியமாக, பகலை மீது சத்தியமாக, அதிகாலை மீது சத்தியமாக, அலுஹாவுடைய நேரத்தையும் சத்தியமாக,
அல்லாஹ் இப்படி நிறைய சத்தியங்களை குர்ஆன்ல சொல்லுகின்றான். அதே போல காலம் என்ற சூரத்தை அல்லாஹ் அழைக்கி வச்சிருக்கான். ஏன் மனிதன் கால நேரத்தை வீணாக்கி விடக் கூடாது, கால நேரத்தை மனிதன் ஒவ்வொரு நிமிடத்தையும் பெருமதியாக கழிக்க வேண்டுவதற்காக வேண்டிய அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன கால நேரத்தை பத்தி அதிகமாக அல்லாஹ் பேசியிருக்கிறான். எனவே அன்பானவர்களே, அந்த வகையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்ற பருவங்கள்ல மிகவும் பெருமதியான ஒரு பருவம் வாலிப பருவம், விலை மதிக்க முடியாத பருவம். வாலிபர் கொடுக்கப்பட்டிருக்கிற கால எல்ல இருக்குதே, அதை விலை மதிக்க முடியாது. அந்த வாலிபருடைய காலத்துக்கு ஒரு விலையொன்று எங்களால் நிர்ணயிக்கல, அந்த அளவு பெருமதியான காலம் அந்த காலம். மூணு பருவங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறான், இளமை பருவம், வாலிப பருவம், வயோதிக பருவம். இந்த மூணு பருவங்கள்லயும் ஆரம்ப பருவம் இருக்குது, பலவீனமான பருவம். ஆரம்ப பருவம் பலவீனமான பருவம், இறுதி மூன்றாவது பருவம் பலவீனமான பருவம். ஆரம்ப பருவம் பலவீனமான பருவம், அந்த சின்ன பிள்ளைக்கு உழைக்க முடியாது, அந்த சின்ன பிள்ளைக்கு வழிகாட்டணும், ஒத்தாது மாறு ஆசிரியமாருடைய பெற்றோருடைய வழிகாட்டு தேவைப்படும், பிள்ளைக்கு உழைக்கல இன்னொரு பணம் தேவைப்படும், பலவீனமான பருவம். அந்த பிள்ளைக்கு தானாக பள்ளிக்கு வர முடியாது, பெற்றோர் கூட்டி கொண்டு வரணும் பள்ளிக்கு. அதே போல வயோதிப பருவம் மூன்றாவது பருவத்தை எடுத்து பாருங்க, அதுவும் அப்படிப்பட்ட ஒரு பருவம் தான். வயோதிப பருவம் அந்த பருவம் தள்ளாடுகின்ற பருவம், கொள்ளூட்டுகின்ற பருவம், நடக்க இயலாத பருவம், பாயோடு இருக்குகின்ற பருவம். அந்த காலத்திலையும் பள்ளிக்கு வரையலாம், எங்களை பிள்ளைகளை எங்களை கூட்டி கொண்டு வரணும், அந்த காலத்துல உழைக்கலாம், எங்களை பிள்ளைகள் உழைச்சி கொடுக்கணும். சின்ன பிராயத்துல பெற்றோர் பாப்பா மகனை பள்ளிக்கு கூட்டி கொண்டு வந்தார், சின்ன வயதுல பாப்பா மகனை கூட்டி கொண்டு வந்தார் கையோட. மூணாவது பருவம் வயோதிபத்துல எந்த வாப்பா மகனை கூட்டி கொண்டு வந்தாரோ அதே மகன் வாப்பட கையை பிடிச்சு கூட்டி வருவார். இதுதான் உலகம். எனவே இந்த இரண்டு வாழ்க்கைக்கும் இரண்டு பருவங்களுக்கு இடையில வரக்கூடிய பருவம் இருக்குது, அதான் வாலிபம். துணிச்சலான ஒரு பருவம், முதுகெலும்பில் ஒரு பருவம், எதையும் சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்று துடிக்கக்கூடிய ஒரு பருவம், ஆவேசப்படக்கூடிய ஒரு பருவம், எங்களை சுவர்க்கத்துக்கு தயார் பண்ணக்கூடிய பருவம் என்று சொன்னாலுமே மிகையாது. அந்த அளவு பெருமதியான பருவம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், நாளைய மறுமை நாள் அல்லாஹ் நாலு கேள்விகளை கேட்பான். நாலு கேள்விகள் பயங்கரமான கேள்விகள். அந்த நாலு கேள்விகளுக்கு பதில் கொடுக்காத வரையில எடுத்து வைத்த கால அடுத்தடுத்துக்கு நகர்த்த முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை சொன்னார்கள், லா தஸாலு கதமு பனி ஆதம் ஹத்தா யுஸ்அல அன் அர்பைன். மனிதனுடைய கால் வைத்த காலை அடுத்த இடத்துக்கு நகர்த்த முடியாது, நாளே மறுமையினால் அல்லாஹ் சில கேள்விகளை கேட்பான். அதுல ஒரு கேள்விதான், இரண்டாவது கேள்வி, முதலாவது அல்லாஹ் கேட்பான், எங்கட வாழ்நாள நாங்க எப்படி கழிச்சோம், இந்த உலகத்துல கல்யாணம் முடிச்சு எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி வியாபாரம் செஞ்சீங்க, எப்படி சமூகத்துல வாழ்ந்தீங்க, முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி நடந்து கொண்டீங்க, எல்லாவற்றையும் அல்லாஹ் கேட்க போகிறான். கனியமானவர்களே, நாளைய மறுமையுடைய நாள் இருக்குதே, சாதாரணமான நாள் அல்ல, சாதாரணமான ஒரு நாள் அல்ல. அல்லாஹ் அந்த உலகத்துல எங்களுக்கு எண்ணி கொடுத்த மூச்சுகளும், அல்லாஹ் அந்த உலகத்துல போட்ட ரிஸ்க்கும் எங்களுக்கு முடிஞ்சுட்டா நாங்க மௌத் ஆகிடுவோம். அதுக்கு பின்னால் அந்த உலகத்துல இல்ல எங்களுக்கு வாழ்க்கை, அதுக்கு பின்னால கபர் இல்ல, அதுக்கு பின்னால ஆக்ராவுலதான் எங்களுக்கு வாழ்க்கை இருக்கு. எனவே கனியமானவர்கள், நாளைய மறுமை நாள்ல அல்லாஹுக்கு முன்னால யாரும் நஷ்டவாளியாக விடக்கூடாது. இந்த உலகத்துல நீதிமன்றத்துக்கு முன்னால நிற்பது கேவலம் அல்ல, ஒரு குற்றத்தை செஞ்சு போட்டு பள்ளிக்கு முன்னால் நிற்பது கேவலம் அல்ல. கனியமானவர்களே, எவ்வளவு பெரிய கேவலம்டா, இந்த உலகத்துல நாங்க தப்பு தவறு செஞ்சுட்டு நீதிமன்றத்துக்கு முன்னால, ஒரு பள்ளிக்கு முன்னால, அல்லது எப்படி சுத்தத்துக்கு முன்னால நிற்பது கேவலம் அல்ல. மாறாக நாளைய மறுமை நாள்ல நாம் எல்லாம் அல்லாஹ் தந்த ஆயுள வீணாக்கிட்டு அல்லாஹுக்கு முன்னால குற்றவாளியாக நிற்கிறோமே, இதுதான் பயங்கரமான, இதுதான் மிகப்பெரிய தண்டனைக்குரியது. அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்து விட்டால் அதுக்கு மேலே மேன்முறையீடு செய்வதற்கு நீதிமன்றம் கிடையாது. அல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு, அதுக்கு மேலே மேன்முறையீடு செய்வதற்கு நீதிமன்றம் கிடையாது. எனவே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மறுமையினால கேட்கக்கூடிய கேள்வி, முதலாவது கேள்வி, எங்களோட வாழ்நாள் எப்படி கழிஞ்சது, திருமணம் முடிச்சோமா, வாலிபராக இருந்தோமா, எல்லாத்தையும் அல்லாஹ் பதில் கொடுக்கணும். இரண்டாவது கேள்வி அல்லாஹ் கேட்பான், வான் ஷபாபிஹி ஃபீமா அபுலா, எங்கட வாலிபத்தை நாங்க எப்படி கழிச்சோம். இந்த ரெண்டு கேள்வியும் கொஞ்சம் பாருங்க. முதலாவது கேள்வி, அல்லாஹ் எங்கட ஆயுளை பற்றி கேட்கிறான், எங்கட ஆயுளை பற்றி கேட்கிறான். தம்மியுடைய வயதுக்கு பின்னால இருந்து கண்ணியமானவர்கள் நாங்க மௌத்து வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்கிறான். ஆனா அந்த வாழ்க்கையுள்ள வந்து போகக்கூடிய வாலிபத்தை அல்லாஹ் அடுத்த கேள்வியில தனியா ஆக்கிருக்கிறான். கொஞ்சம் யோசிப்பான இந்த கேள்விய. நாளைய மறுமை நாள் அல்லாஹ் முழு ஆயுளையும் கேட்டு விசாரிக்க போறான். அதே போல அடுத்த கேள்வி அல்லாஹ் வாலிபத்தை விசாரிக்கிறான். அந்த ஆயுளுக்குள்ள வந்து போகக்கூடிய வாலிபத்தை அல்லாஹ் தனியா கேட்கிறான் என்றால் வாலிபம் பெறுமதியானது. வாலிபத்தை பத்தி ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டும். அப்படி பதில் சொல்லவில்லை என்றால் வைத்த காலை அடுத்த வருஷத்துக்கு நகர்த்த முடியாது. அவ்வளவு பெருமதியான அந்த காலத்தை நாளைய மறுமையினால் அல்லாஹுக்கு முன்னால பதில் சொல்லியா. அதனால சொல்லலாம் அரைவசரம் கையாமத்துடைய நாளையில அல்லாஹ் ஏழு கூட்டங்களுக்கு நிலை கொடுக்கிறார். அதுல ஒரு கூட்டம் யார் செய்யுமா, இபாதத்தில்லா, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதில் இபாதத்துல வணக்கத்துல தன்னுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர்கள். சூரியன் எல்லாம் பல லட்சக்கணக்கனுக்கு மைலுக்கு அப்பா இருக்கக்கூடிய சூரியன் கண்ணுக்கு எட்டுகின்ற அளவுக்கு அல்லாஹ் கொண்டு வருவான். கண்ணியமானவர்களே, சில மனிதர்களுக்கு கரண்டை கால் வரைக்கும் வேறு வேறு இருக்கும், இன்னும் சில மனிதர்களுக்கு முழங்கால் வரைக்கும் இருக்கும், இன்னும் சில மனிதர்களுக்கு கண்ணியமானவர்களே கழுத்து வரைக்கும் வேறு அவருடைய பாவத்துக்கு ஏற்றால் போல் அல்லாஹ் தண்டனையை கொடுத்திருப்பான். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் வாலிபர்களை மட்டும் கூப்பிட்டு நீங்க அல்லாஹ்வுடைய நிழலுக்கு சொந்தக்காரன் சொல்லக்கூடிய வாலிபர்கள் யார் தெரியுமா, இந்த உலகத்துல கண்ணியமானவர்களே இபாதத்தோடு தன்னோட வாலிபத்தை கழிச்சவர்கள், பள்ளியோடு கழித்தவர்கள், திலாவத்தோடு கழித்து தஸ்மியோடு கழித்தவர்கள். அப்படி இல்லை என்றாலே மறுமையினால நாங்கள் கவலைப்படுவோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கால நேரத்தை வீணாக்கிய மனிதர்களாலே மறுமையில படக்கூடிய கஷ்டங்களை பரவாயில்ல சொல்லுவா. யாரெல்லாம் கால நேரத்தை வீணாக்குறாங்களோ அவங்க நாளைய மறுமையினால கவலைப்படுவார்கள். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல பல உரையாடல்களை சொல்லுகிறான். அல்லாஹுக்கும் மலக்குமார்களுக்கும் இடையிலான உரையாடல், அல்லாஹுக்கும் நபிமார்களுக்கு இடையிலான உரையாடல், அதே போன்று அல்லாஹுக்கும் மனிதருக்கும் இடையிலான உரையாடல், அதே போல் இன்னும் ஒரு உரையாடலை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கின்றான். நல்லவர்களும் கெட்டவர்கள் நாளைய மறுமையினாலே பேசிக் கொள்வார். சுவருக்கும் சென்ற நல்லவர்கள் நாளைய மறுமையினாலே பாவிகளை பார்த்து சில கேள்விகளை கேட்பார்கள். சுவர்க்கத்தில் இருக்கின்ற நல்லவர்கள் சீதேவிகள் நாளைய மறுமையினால சில மனிதர்கள் பாவிகளை பார்த்து கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சக்கர், உங்களை சக்கர் என்ற நரகத்துல தள்ளியது எது, எங்களோட சாப்பிடுங்க, எங்களோட குடிச்சீங்க, எங்களோட பயணம் செஞ்சீங்க, எங்களோட கலந்திருந்தீங்க, இன்றைக்கு சக்கர் என்ற நரகத்துல இருக்கிறீங்களே, என்ன காரணம்? அவர்கள் நாலு பதில்களை சொல்வார். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களோட வாழ்க்கையில யாரும் நாளைய மறுமையில நாங்க இந்த நாலு பதில் சொல்லிவிட கூடாதுன்றதுக்காக அன்றைக்கு பிம்பில் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். முதலாவது சொல்லுவார்கள், நாங்க தொலைல நாளைய கயாமத்துடைய நாளை சில மனிதர்கள் சொல்லுவார்கள், நல்லவர்கள் கேட்பார்கள் கேள்வியை, நீங்க ஏன் இன்றைக்கு சக்கர் என்ன நரகத்தில் இருக்கிறீர்கள்? முதலாவது சொல்லுவார்கள், நாங்க தொழுகையாளி இல்ல. எத்தனையோ பேர் எங்களை வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்க, மகள் போச்சன்னா, மனைவி போச்சன்னா, கூட்டாளி கூப்பிட்டாரு, நான் புறகுவாரன் புறகுவாரன் இப்படியே காலத்தை கழிச்சு கொண்டிருந்தேன், எனவே நான் தொலை இல்ல. இரண்டாவது சொல்வார், வலம் நகுனுதீமுல் மிஸ்கீன், இரண்டாவது பதில் சொல்வார், அந்த பாவி ஏழை எளிய மக்களுக்கு நான் உணவு கொடுக்க இல்ல. எத்தனையோ பேருடைய வீட்டை வந்து தட்டினாங்க, எத்தனையோ பேர் பயிரோட வந்தாங்க, எத்தனையோ ஏழை காரியங்கள் படிக்க இல்லாத எத்தனையோ பிள்ளைகளுடைய வீட்டுக்கு வந்தார்கள், ஆனா நான் உதவிக்கரம் கொடுக்க இல்ல, இதனால நான் நரகத்துல சக்கர்ல இருக்கிறேன். மூணாவது சொல்வார்கள், மூணாவது சொல்லுவார்கள், நேரத்தை வீணடிப்போர் செய்த நேரத்தை வீணடிச்சு கொண்டிருந்தோம், எங்களோட நேரம் தஸ்பீஹில கழிய இல்ல, எங்களோட நேரம் குர்ஆன் திலாவத்துல கழிய இல்ல, எங்களோட நேரம் பள்ளியோட கழிய இல்ல, எங்களோட நேரம் இபாதத்துல கழிய இல்ல, எங்களோட நேரம் வீணாக கழிஞ்சு திரிஞ்சு, எங்களோட நேரம் போக்குல கழிஞ்சு, எங்களோட நேரம் ரோட்ல கழிஞ்சு, எங்களோட நேரம் வீணான பாவம் செய்யக்கூடிய நண்பர்களை கழிஞ்சு, எனவே இந்த மனிதர்கள் எங்களோட காலத்தை வீணடிச்சோம், இதனால சக்கரில் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். இறுதியாக சொல்லுவார்கள், கண்ணியமானவர்களே, நாலாவது சொல்வார்கள், மறுமையினால போய் பிச்சு கொண்டிருக்கோம், மறுமையினால அது எப்ப வரும், அது யாரு கேள்விக்கான கேட்கிற சுவருக்கம் நரகமா, அதெல்லாம் எப்ப நடக்கும், இப்படியே நாங்க பொய்ப்பிச்சு கொண்டிருந்தோம் என்று அந்த பாவிகள் சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, யாரும் கால நேரத்தை வீணாக்கிடாதீங்க. எனவே அன்பான வாலிபர்களே, கால நேரத்தை பொண்ணாக கருதுங்க, பெருமதியாக கருதுங்க. இந்த இடத்துல நாங்க பாக்குறோம் இளையவர்களை விட வயோதிப்பர்கள், வயோதிப்பர்களை விட அதிகமாக வாலிபர்கள் தான் அந்த இடத்துல இருக்கு. கொடுத்து வச்ச ஊர் அல்ஹம்துலில்லா. எனவே வாலிபர்களே கால நேரத்தை வீணாக்கிறாதீங்க. இந்த இடத்துல வாலிப வயதை தாண்டிய நாங்க வயோதிகர் இருக்கோம், சின்ன பிள்ளைகள் வாலிப வயதை அடையக்கூடிய சின்ன பிள்ளை இருக்கிறோம். வாலிப வயதை வாலிப வயதை தாண்டக்கூடிய வயதுல உள்ளவங்க இருக்கிறோம். நாங்க எல்லாரும் பல வயதுடையவா இருக்கோம். ஆனா நாங்க மௌத்தா போறதுக்கு பின்னால எல்லாம் சுவருக்கு அனுப்புவதற்கு தெரிவு செஞ்சிருக்கிற வயதும் வாலிபம் தான். பெண்களாக இருந்தா 18 வயது கன்னிகளாகவும், ஆண்களாக இருந்தா 33 வயது வாலிபர்களாகவும் தான் சுவர்க்கு நடத்துவோம். இந்த உலகத்துல இருந்த மௌத்தானதுக்கு பின்னால் சுவர்க்கம் போகக்கூடிய யாருமே எந்த மனிதர்களும் முதுமையான தோட்டத்துல போக மாட்டாங்க. அவங்க வாலிபராகத்தான் நல்லாக்கி சுவர்க்கு கடத்துவா. பெண்கள் பல வயதுடைய ஆக்கித்தான் நாங்க சுவர்க்கத்துக்கு அனுப்புவோம் என்பதாக எனவே சுவர்க்கம் நுழைஞ்சதுக்கு பின்னால் எங்கட வாலிபம் மாறுமா? மாறாது. பல்லாயிரம் வருடம் சுவர்க்கத்தில் இருந்தாலும் எங்கட வாலிபம் தான். நாங்க வாலிபராகவே சுவர்க்கத்தில் இருப்போம். எனவே கனிமானவர்களே, வாலிபம் என்பது பெருமதியான வயது. இந்த வயதை யாரும் வீணாக்கிடாதீங்க, இந்த வயதை பெருமதியாக கழித்துக் கொள்ளுங்க. எனவே இந்த வாலிபம் எங்களோட வாழ்க்கையில கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இபாதத்தோட, குர்ஆன் திலாவத்தோட, தஸ்பீஹோட, நிறைய அமல்களோட இந்த வாலிபத்தை கழிச்சு கொண்டா நாளைய மறுமையினால நாங்க சுவர்க்கவாதி ஆகுவோம். அதே போல கண்ணியமானவர்களே, இந்த வாலிபர்களுக்கு காலத்தில் ஏற்படக்கூடிய அநேகமான பிரச்சனைகள் இருக்கின்றன, அநேகமான சவால்கள் இருக்கின்றன. நான் எல்லா சவால்களையும் உங்களோடு பேசிக்கொள்ள விரும்பவில்லை. குறிப்பாக நேரத்தை கருத்துல கொண்டு இன்ஷா 5 சவால்கள், 5 பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எப்படி இந்த வாலிபர்களுக்கு கலட்டலாம், இந்த பிரச்சனைகளில் இருந்து இந்த வாலிபர்களுக்கு எப்படி நேரான ஒரு பாதையை கொடுக்கலாம் என்ற விடையை தான் உங்களோடு பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது எங்களுடைய வாலிபருக்கு வரக்கூடிய பிரச்சனை ஓய்வு நேரம். கனிமானவர்களே, ஓய்வு நேரம் என்பது எங்களுடைய வாலிபர்களுடைய நிறைய பேர் வாழக்கூடிய வாலிபர்கள அநேகமான வாலிபர்கள் இந்த ஓய்வு நேரம் கெடுத்திருக்கு. ஓலவில் எழுதிவிட்டா ஓய்வு, ஏலவில் எழுதிவிட்டா ஓய்வு, கெம்பஸ் போய் கெம்பஸை முடிச்சுட்டா ஜொப்பு அடைக்கும், கிடைக்கும் அடைக்கும் ஓய்வு. இதுக்கு இடையில ஒரு பாவம், இதுக்கடையில தகாத தொடர்புகள், இதுக்கடையில ஒரு டச் போன், இதுக்கடையில பாவங்கள் அநியாயங்கள்ல ஈடுபடுறது. கண்ணியமானவர்களே, எத்தனையோ வாலிபர்களை ஓய்வு நேரங்கள் அப்படியே பாவத்துல கழித்துக் கொண்டிருக்கிறார். எனவே ஓய்வு நேரம் என்பது அல்லாஹ் தந்திருக்கின்ற பெருமதியான நேரம். இதை வாலிபர்கள், இஸ்லாமிய வாலிபர்கள், பொதுவாக எல்லா வாலிபர்கள் இதை நன்மையில் நாங்கள் நிறைத்துக் கொள்ள வேண்டும். நன்மைகள் நிறைந்த வாலிபமாக, நன்மைகள் நிறைந்த ஓய்வு நேரங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஓய்வு நேரம் கிடைத்திருக்கிறது என்பதற்காக நீ பாவங்கள் செய்வதல்ல, ஓய்வு நேரம் கிடைத்திருக்கிறது என்பதற்காக மற்றவருக்கு அநியாயம் செய்வதல்ல, ஓய்வு நேரம் கிடைத்திருக்கிறது என்பதற்காக வேண்டி கண்ட கண்ட நம்பருக்கு எல்லாம் அடித்து கதைக்கிறது இல்ல. கண்ணியமானவர்களே, ஏதோ ஒரு கம்பெனி 1000 மினிட்ஸ் ஃப்ரீயா தரலாம், எங்கட பேச்சு எல்லாம் மாகுமான பேச்சு ஆகாது. நாங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகிறது. எனவே முதலாவது எங்கட வாலிபருக்கு வரக்கூடிய பிரச்சனை ஓய்வு நேரங்கள். இந்த ஓய்வு நேரங்களை நன்மையில கழித்துக் கொள்வோம், ஓய்வு நேரங்கள்ல பள்ளியோடு கழித்துக் கொள்வோம், ஓய்வு நேரங்களை சுவர்க்கம் செல்வதற்குரிய ஓய்வு நேரங்களை ஆக்கிக் கொள்வோம். இரண்டாவது, இந்த வாலிபருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல மிக முக்கியமான பிரச்சனை கண்ணியமானவர்களே, அதாவது நல்ல பெற்றோர் கிடைக்காது. நல்ல பெற்றோர் கிடைக்காமையும் வாலிபர்களுக்கு இருக்கின்ற பாரிய ஒரு பிரச்சனை. இன்னைக்கு தாய் சாப்பிடும் தொழில் இல்ல, தாய் சாப்பன் அப்படியே வெளிநாட்டில் இருக்கிறான், மகன் இங்க வளர்ந்து கொண்டிருக்கிறார். எங்க வீட்டுல ஏனைய பிராணிகள் மிருகங்கள் வளர்றத போல இந்த மாந்தாவது இந்த பிள்ளை வீட்டுல அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிறார். எங்கட பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும், எங்கட பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து பெற்றோர்கள் வளர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு நாம பார்க்க போனா சில வாலிபர்கள் சமூகத்துல பிரச்சனை, அந்த வாலிபர் எடுத்துக்கொண்டா, அந்த வாலிபருடைய பின்னணி எடுத்துக்கொண்டா, அந்த பெற்றோர்கள் வெளிநாட்டுல, அது அந்த பெற்றோர்கள் அந்த வாலிபர்கள் அப்படியே என்ன செய்யறாங்க, கைவிட்டுட்டாங்க. ஏண்ட பிள்ளைய பாக்கலாம், ஏண்ட பிள்ளைய திருத்தலாம், ஏண்ட பிள்ளை நான் சொல்றத கேட்க மாட்டான்னு சொல்லி அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டுவதிலிருந்து அந்த பொறுப்புல இருந்து அவங்க நீங்குறாங்க. ஆனா நாளைய மறுமை நாள் அல்லாஹ் இந்த பொறுப்பை பத்தி கேட்பார், இந்த பொறுப்பை பத்தி நிச்சயமா அல்லாஹ் விசாரிப்பார். எனவே கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் வளர்க்கப்படாத போது, பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கப்படாமல் வளர்க்கப்படுகின்ற போது, பிள்ளைகளுக்கு அறிவை கொடுக்காமல் ஒழுக்கத்தை கொடுக்காமல் பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்ற போது கண்ணியமானவர்களே, இந்த பிள்ளை ஊருக்கு எதிரியாக மாறுவார்கள், நிர்வாகத்துக்கு எதிரியாக மாறுவார்கள், ஊரில் மிகப்பெரிய பிரச்சனை காரணமாக வாரிகள் கண்ணியமானவர்களே. எனவே இந்த வாலிபர்கள் வளர்க்கப்பட வேண்டும், வாலிபர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்து கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஒரு அறிஞர் ஒரு வயசிலே சொல்கிறார், இன்னல் யதீம் அல்லதி கத் மாத வாலிதுஹு லைஸல் யதீம யதீமுல் இல்மி வல் அதபி. ஒரு அறிஞர் சொல்கிறார், யதீம் சொன்னா யார் தெரியுமா? பெற்றோரை இழந்த பிள்ளைகள் மட்டுமில்ல யதீம்கள், உண்மையான யதீம் யாரு தெரியுமா? அறிவும் ஒழுக்கமும் கொடுக்கப்படாதவர்கள், அறிவும் ஒழுக்கமும் கொடுக்கப்படாதவர்கள் தான் உண்மையான யதீம்கள், உண்மையான அனாதைகள். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல பெற்றோர் இல்லாத அனாதைகளை விட அதிகமான அனாதைகள், ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படாத அனாதை இருக்கிறார்கள், பெற்றோர் இருக்கிறார்கள், பொறுப்புதான் இருக்கிறார்கள், வாப்பா உமாவும் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கற்பித்து கொடுக்கப்படவில்லை. அந்த பிள்ளைகளும் அனாதை பிள்ளைகளை போல அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கற்பித்து கொடுக்கவில்லை என்றால் பொறுப்புதாரிகளுடைய கைகளால் அடி வாங்குவார்கள். அது மாத்திரமே சமூகத்தின் பதுவாவுக்கு ஆளாகுவார்கள், முழு சமூகம் அவர்களை திட்டுவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த வாலிபர்கள் வளர்க்கப்படுகின்ற ஒழுக்கம் இல்லாத போது அந்த பிள்ளைகள் அருவறுப்பான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பார்கள். ஒழுக்கம் இருக்கிறது ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடிய கேடயம், அறிவு இருக்கிறது அந்த அறிவை பாதுகாக்கக்கூடிய ஒழுக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும், அறிவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை. அதே போல் அந்த அறிவை பாதுகாக்கக்கூடியது ஒழுக்கம், ஒழுக்கம் இல்லைன்னா அந்த அறிவுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் ஒழுக்கம் இல்லைண்டா அந்த மனிதன் மிருகத்தை விடவும் மோசமாகும். மிருகம் இருக்கிறதே ஒரு ஜராவைய அழுக்க செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கு, ஒரு மெதட்டு இருக்கு, அந்த முறையோடு தான் செய்யும், அந்த இனத்தோடு தான் செய்யும், குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு நேரத்துல தான் செய்யும். ஆனா ஒழுக்கம் இல்லாத மனிதன் இருக்கிறானே, ஒரு தப்பு தவிர எந்த இடத்துல செய்யலுமோ, எங்க போய் செய்யலுமோ, யார் யாரோட செய்யலுமோ, எவ்வளவு எவ்வளவு செலவழிச்சு செய்யலுமோ அந்த அமைப்புலதான் செய்வார். எதனால? ஒழுக்கம் இல்லாத. எனவே கண்ணியமானவர்களே, ஒழுக்கம் கலட்டப்பட்டால் மனிதன் மிருகத்தை விடவும் கேவலம். இன்றைக்கு சமூகத்துல பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு சமூகத்துல பாக்குறோமா இல்லையா? சொந்த தந்தையால பிள்ளை கற்பழிப்பு, மனித தோட்டத்துல எத்தனையோ மிருகங்கள் வீட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனித தோற்றம் தான் ஆனா மிருகத்துடைய குணம். எனவே கண்ணியமானவர்களே, அன்பான வாரிபர்களே, திருமணம் முடிக்கின்ற போது கூட நல்ல முறைகளை தெரிவு செய்து கொள்ளுங்கள். முக அழகை மாத்திரம் பார்த்து பெண்களை தெரிவு செய்தார்கள், அகத்தின் அழகை பாருங்கள், நல்ல குணமுள்ள பெண்களை பாருங்கள், தீனுள்ள பெண்களை பாருங்கள். ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு பின்னால் பிள்ளைக்கு தேவைப்படுது உமாவுடைய முகத்தின் அழகல்ல, அகத்தின் அழகு தேவைப்படுகிறது, உமாவுடைய ஒழுக்கம் தேவைப்படுகிறது, உமாவுடைய அமல் இபாதத் தேவைப்படுகிறது. இதுதான் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தாக்கம் செலுத்தும். இன்றைக்கு திருமணம் முடிக்கின்ற போது அநேகமான வாலிபர்கள் எதை பார்க்கிறாங்க? அழக பார்க்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அழக மட்டும் யார் நோக்கமா வைக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களை கேவலமாக்காமல் மூத்தாக மாட்டாங்க. திருமண பதிவு, யார் பணத்தை மட்டும் நோக்கமா வச்சு திருமணம் முடிக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களை ஏழையாக்காம தாக்க மாட்டேன், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு சில இடங்கள்ல திருமணம் முடிக்க பேசுகின்ற போது முதலாவது பார்ப்பது அவங்கள்ட்ட செல்வம் இருக்குதா, பணம் இருக்குதா, பண பொருத்தம் பார்க்கப்படுகிறது, மனப்பொருத்தம் பார்க்கப்படுவதல்ல. இந்த பெண்ணுக்கு அவர் பொருந்துவாரா என்று பார்க்கப்படுவதல்ல, மாறாக பணப்பொருத்தம் தான் பார்க்கப்படுகிறது, மனப்பொருத்தம் பார்க்கப்படுவதில்லை. அதனால் அந்த வாழ்க்கையிலே நிம்மதியை சந்தோஷத்தை திருமணத்தின் மூலமாக நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோமோ, எந்த சகீனத்தை எதிர்பார்க்கிறோமோ, எந்த அன்பை எதிர்பார்க்கிறோமோ அந்த அன்பை அந்த குடும்பத்திலிருந்து கண்டுகொள்ள முடியாது. அது மாத்திரம் அதற்கு பின்னால் பிள்ளை கூட்டியாயினால் அந்த பிள்ளை கூட்டிகளுக்கும் அந்த அன்பு பரஸ்பரம் நல்ல வாழ்க்கை கிடைக்காமல் போய்விடும். அதைத்தான் சொல்லுவார்கள், அஸ்திவாரங்கள் சீராக இல்லை என்றால் கட்டிடம் சீராக இருக்காது. அஸ்திவாரங்கள் சீராக இருக்க வேண்டும், கட்டிடம் இருக்கிறது. வாப்பா அம்மாட்ட ஒழுக்கம் இல்லையா, பெற்றோர்ட்ட ஒழுக்கம் இல்லையா, பெற்றோர் தொழுகையாளி இல்லையா, பெற்றோர் குர்ஆன் திலாவத்து இல்லையா, பெற்றோர் தஸ்பீ இல்லையா, பெற்றோர்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படாம நடக்கிறாங்களா, அந்த பிள்ளைகளை எங்கட பிள்ளைகளை நல்ல பிள்ளையா எதிர்பார்க்க முடியாது. கண்ணியமானவர்களே, வாப்பா செய்யற அநியாயம் எல்லாம் செய்யணும், உமா செய்யற அநியாயம் எல்லாம் செய்யணும், ஆனா பிள்ளை சாலையான பிள்ளையா இருக்கணும். ஒரு காலமும் நடக்காது, ஒரு காலமும் நடக்காது. எனவே நாங்க எங்களை திருத்துவோம், எங்கட பிள்ளை தானாக திருத்தும். எனவே கண்ணியமானவர்கள், எங்கட பிள்ளைகளுக்கு இரண்டாவது வரக்கூடிய பிரச்சனை எது தெரியுமா? நல்ல பெற்றோர் கிடைக்காம, இது ஒரு பாரிய பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னார், கஃபா பில் மர்இ இத்மன் அய்யுலையம யகூத், பாவத்தால் ஒரு பாவம் ஒழுங்கும் போது எல்லா பாவம் தேவையில் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல மாட்டி கொள்றதுக்கு ஒரே ஒரு பாவம் போதும். அது என்ன பாவம் தெரியுமா? எங்களுடைய செலவுக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல வழிகளை காட்டி கொடுக்காம, அவங்களை குர்ஆன் ஹதீஸ காட்டி கொடுக்காம, அவங்களுக்கு பள்ளியின் பக்கம் அல்லாஹுடைய இபாதத் வணக்கம் தொழுகை இவைகளை காட்டி கொடுக்காம எந்த வாப்பா உம்மா மௌத்தாகிறாங்களோ, கண்ணியமானவர்களே, இந்த பாவம் போதும் அல்லாஹ்விடத்துல அவங்க மாட்டி கொள்றது. எனவே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த புள்ள குட்டிகளை, இந்த புள்ள குட்டிகள் நல்ல முறையில் பராமரிப்போம், புள்ள குட்டிகள் நல்ல வழிகளை காட்டி கொடுப்போம். எனவே இந்த இடத்துல புள்ள குட்டிகளை பத்தி விசாரிக்காதவர்கள், புள்ள குட்டிகளை பார்க்காம இருக்கக்கூடியவர்கள், இந்த ஹுத்பாவுக்கு பின்னால பிள்ளைகள் விஷயத்துல கூடுதலாக கவனம் எடுங்க. இரண்டாவது பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, இந்த வாலிபருக்குள்ள பிரச்சனை, நல்ல பெற்றோர் கிடைக்காம. மூணாவது இந்த வாலிபருக்குள்ள பிரச்சனை, கண்ணியமானவர்களே, அதாவது அரசியல் காலம் வந்தால் அதுவும் ஒரு பாரிய பிரச்சனை. எங்களுடைய வாலிபர்கள் அரசியல் காலம் வந்துட்டா கருவப்பையில் இலைய போல அரசியல் காலங்கள்ல போஸ்டர் ஒட்டுவதற்கு, வீடு வீடாக கூட அந்த காட்டை கொடுக்கறதுக்கும் போஸ்டர் கொடுக்கறது தான் எங்களுடைய வாலிபர்கள் பயன்படுத்தப்படுகின்றனர். எலெக்ஷன் முடிஞ்சிட்டா எங்களுடைய பிள்ளைகள் அப்படியே கைவிட்டுருவாங்க. கருகி போட்ட கருவப்பையில் இலையை நாங்கள் சாப்பிடறதுக்கு பின்னால வீசுறதை போல எங்களுடைய வாலிபர்கள் இப்படித்தான் பயன்படுத்தப்படுகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, தேர்தல் காலம் வருகின்ற போது நாங்கள் கொஞ்சம் நிதானமாக செய்யப்பட வேண்டும். அன்பான அரசியல்வாதிகளே, அரசியலின் பேரால் சமூகத்தை பிரித்தாதீர்கள். அன்பான உலமாக்களே, மார்க்கத்தின் பேரால் சமூகத்தை பிரிக்காதீர்கள். சண்டை பிடிக்கின்ற காலம் அல்ல, முஸ்லீம்கள் ஒற்றுமைப்பட வேண்டிய காலம், முஸ்லீம்கள் ஒன்றாக இருக்க வேண்டிய காலம், முஸ்லீம்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து அல்லாஹ்விடத்திலே உதவியை பெற்றுக் கொள்ள வேண்டிய காலம். எனவே அல்லாஹோடு நெருக்கத்தை ஏற்படுத்துவோம், அல்லாஹுக்கு பொருத்தமான அடியார்களாக மாறுவோம். எனவே எங்களுடைய வாலிபருக்கு வரக்கூடிய மூணாவது வகை பிரச்சனை, அதாவது தேர்தல் காலம் வருகின்ற போது வாலிபர்கள் தேர்தல் காலங்களில் போது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கு பின்னால போய், கண்ணியமானவர்களே, எந்த அளவுண்டா சில வாலிபர்கள் தங்களுடைய உயிரை மாற்றிக் கொள்ற அளவு, இஸ்லாத்தின் மீது அந்த அளவு பற்று இல்ல, ஆனா ஒரு அரசியல் கட்சி மீது அவ்வளவு பற்று. என்னுடைய மேனிய வட்டினா அந்த ரத்தம் தான், அந்த கலர் ரத்தம் தான் போகும் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் வாலிபர்களும் இல்லாமல் இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, அரசியல் காலம் வருகிறது, அதுவும் இந்த வாலிபருக்கு மிகப்பெரிய ஒரு சவால். இந்த சவாலை உரையடிங்கள். நாங்கள் இஸ்லாமியன் என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிய வையுங்கள். நாலாவது இந்த வாலிபருக்குள்ள பாரிய ஒரு பிரச்சனை தான் தொலை தொடர்பு சாதனங்கள். இன்றைய மீடியாக்கள் என்பது இன்றைய வாலிபர்களுக்குள்ள பாரிய ஒரு பிரச்சனை. மீடியா இருக்கிறதே கண்ணியமானவர்களே, அதுல நலவு இருக்குது. கால விரயம் என்று தூரத்தில் ஒரு செய்தியை உடனுக்குடன் அறிஞ்சு கொள்ளலாம். எங்கட பொருளை வாங்கவும் விற்கவும் மீடியா உதவுகிறது. தூரத்தில் இருக்கின்ற உறவுகள் நண்பர்களோடு அந்த நொடிப்பொழுதிலே தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை மீடியா எப்படி தருகின்றது? தூரத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் உடனுக்குடன் அறிய முடிகிறது. இப்படி நலவுகள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அதை பற்றிய கெடுதிகள் இருக்கிறது. இன்றைய உலகத்தில் முஸ்லீம்கள் ஆயுத முனையில தாக்கப்படுவதை விடவும் முஸ்லீம்கள் இன்றைக்கு மீடியா முனையினால் தாக்கப்படுகிறார்கள். முஸ்லீம்கள் நாளுக்கு நாள் மீடியா முனையினால் தாக்கப்படுகின்றார்கள். முஸ்லீம்கள் மீது அபாண்டங்கள் சுமத்தப்படுகிறது. சில மீடியாக்களுடைய பேஜுகளை முஸ்லீம்களை நாசமாக்குவதற்கு, முஸ்லீம்களுடைய குறைகளை பப்ளிக் பண்ணுவதற்கு. கனிமானவர்களை, இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக யோசிக்க வேண்டும். இன்றைக்கு எந்த அளவுண்டா சில வாலிபர்கள் இன்றைய தொடர்பார் இன்றைய மீடியாவுக்கு அப்படி அடிமையாயிட்டாங்க. வாப்பா உமாவை பார்க்காம இருக்கலாம், மனைவிய பார்க்காம இருக்கலாம், தான் பெற்று வளர்த்த பிள்ளைய பார்க்காம இருக்கலாம், சாப்பிடாம குடிக்காம இருக்கலாம், ஆனா வாட்ஸ்அப் போகாம இருக்கலாம், வைபர் போகாம இருக்கலாம், பேஸ்புக் போகாம இருக்கலாம். இப்படி ஒரு வகையான அடிமைத்தனத்தோடு நாம் வாழுகிறோம். அன்பான வாலிபர்களே, நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைதான், நாங்க இன்றைக்கு எங்கட பள்ளியை கொடுக்கிற நேரத்தை விடவும், எங்கட பெற்றோருக்கு கொடுக்கிற நேரத்தை விடவும், எங்கட பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நேரத்தை விடவும், எங்களுடைய ஊருக்கு கொடுக்கிற நேரத்தை விடவும், எங்களுடைய உறவுகளுக்கு கொடுக்கிற நேரத்தை விடவும் அதிகமான நேரத்தை, அதாவது மீடியாக்களோடு கழித்துக் கொண்டிருக்கிறோம், போன்களோடு கழித்துக் கொண்டிருக்கிறோம். அதிகமாக ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு நாளைக்கும் சராசரியாக 50க்கும் மேற்பட்ட தடவை போனை பார்த்துக் கொண்டிருக்கிறார். போனை பார்த்து போய் சிலர் கணிசிவார் நிமிஷத்துக்கு பல முறை ஒரு போனை பார்ப்பாரு. கண்ணியமானவர்களே, அந்த அளவு மனிதன் அடிமையாகிவிட்டான். சில பிள்ளைகள் தொடர் நாடகங்களை பார்க்காம இருக்கலாம், தொடர் கதைகளை பார்க்காம இருக்கலாம். கவலையான விஷயம் என்னண்டா, வயது வந்தவர்களே இப்படி இருக்கும் போது வயது வராத சின்னம் சிறு பிள்ளைகளை கூட மீடியாவுக்கு அடிமையாக்கி விட்டார். இல்ல அழுதா டிவியை போட்டு கொடுக்கறது அழுகிறது. இரவுல படுக்க இல்லையா என்ன செய்யறது, ஒரு ட்ரோனை போட்டு கொடுக்கறது. அந்த ட்ரோனை கேட்ட பிள்ளைங்க இத்திர போவோம். எங்களை பிள்ளைகள் அடிமையாகி சில பிள்ளை அடம்பிடிக்கும் போனை கொடுத்தா பேசாம. எனவே இன்றைய சுரப்பாடு இருக்குது எங்களுடைய சமூகத்துக்குள்ள ஒரு பாரிய பிரச்சனை. எனவே இந்த மீடியாவில நலவு இருக்கிறத போல இந்த மீடியாவில கெடுதியும் இருக்குது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கணவன் மனைவியாக வாழக்கூடிய சந்தோஷமாக வாழக்கூடிய எத்தனையோ நல்ல குடும்பங்களை எத்தனையோ நல்ல குடும்பங்களை பிரிச்சு நடு தெருவில் விட்டுருக்கு. எது இந்த மீடியா தான். கண்ணியமானவர்களே, கணவன் மனைவிக்கு இடையில உள்ள தொடர்பாள இன்றைய மீடியா இந்த தொடர்பால துண்டிச்சிருக்குது. கணவன் மனைவிக்குள்ள தொடர்பாளரை இன்றைய தொடர்பாளர் துண்டிச்சிருக்கிறது. நாங்கள் விரும்பி விரும்பாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. நல்ல முறையில மனைவியோடு பேசிட்டு வெளிநாட்டுக்கு போறார். ஆனா வருகின்ற போது முதலாவது வந்து உம்மார வீட்டுல இறங்கி என்ன செய்யறாரு, உமா வீட்டுல இருந்து அப்படியே உமா பாப்பா வீட்டுல இருந்து அப்படியே பள்ளிக்கு போய் கடிதம் கொடுத்து அந்த மனைவி பிரியார். கண்ணியமானவர்களே, எனவே இன்றைய தொடர்பார் என்பது இன்றைய மீடியாக்கள் என்பது முஸ்லீம்கள் அதாவது மிகவும் நிதானம் அதை பாவிக்கக்கூடியவர்கள் மிகவும் நிதானமாக பயன்படுத்த வேண்டும். கவலையான விஷயம் என்னண்டா, அந்தரங்க விடயங்களை கூட பகிரக்கூடிய அளவுக்கு எங்களை சமூகத்தில் சிலர் ஆகிவிட்டார். நான் வாலிபர்களை பொதுவா சொல்லையில நிறைய பேர் அந்தரங்க விடயங்களை கூட கணவன் மனைவியும் விருந்தெடுக்கிற போட்டோம் முதலிரவு நடக்கக்கூடிய விஷயங்களை கூட சிலர் மீடியாவில் போடக்கூடிய செய்திகள் அரைகுறை ஆடைகளோட எங்களுடைய சமூகமும் கூட மீடியாவில் இருக்கலாம். கண்ணியமானவர்களே, நாங்க எங்களிலிருந்து எங்களிலிருந்து அழிக்கலாம், ஆனால் அதெல்லாம் சீகரிக்கப்படுகிறது. சேவை ஏற்படுகிறோம் அவைகள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே கண்ணியமானவர்கள் இந்த விடயத்துல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. அதே போல ஒரு செய்தி கிடைச்சது முந்திக்கொண்டு செய்தியான கொடுக்கிறதுக்காக வேண்டி கிடைக்கிற செய்தியெல்லாம் போட் பண்ணாதீங்க. கிடைக்கிற செய்தியெல்லாம் போட் பண்ணது இருக்குதே, ஒரு முஸ்லீம் பொய்யன் என்பதற்கு அந்த அடையாளம் போதும். இந்த காதலா கேட்கறதெல்லாம் உடனே செல்லுது, இந்த காதலா கேட்கு அடுத்த காதலா விட்டுருது. உண்மையாக நடக்கிறத மட்டும் மற்றவங்களுக்கு தேவை ஏற்பட்டா அவங்களுக்கு எச்சுவை. கண்ணியமானவர்களே, சோசியல் மீடியாவில் செய்யக்கூடிய தப்பு தவறு இருக்குது, அதுக்கு தௌபா செய்யலாம், அதுக்கு தௌபா செய்யலாம். பக்கத்தில் ஒரு மனிதன் இருக்கு, அவருக்கு அடிச்சிருப்பேன் எழுதியிருப்பேன், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம். ஆனா சோசியல் மீடியாவில் முகம் தெரியாத எத்தனையோ பேர் நண்பராக இருக்கிறார். எங்கட பாசை இல்லாம வேற பாசையில் பேசக்கூடிய எத்தனையோ பேர் எங்களுடைய நண்பராக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய குறையை நாங்கள் அதுல போடுகிறோம் என்றால் எத்தனையோ பேர் பார்க்கின்றார்கள். பக்கத்திலே ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்திருந்தால் அந்த பாவத்துக்கு தௌபாவை பெற்றுக் கொள்ளலாம், மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இந்த மீடியாவில் செய்த பறந்து செய்த இரவு நேரங்களில் செய்த அதாவது உள்நாடு வெளிநாடு பல பாசைகள் பேசக்கூடிய மக்களோடு கலந்து செய்த இந்த பாவங்களுக்கு எங்கே தௌபாவை பெற்றுக் கொள்வது? எனவே கண்ணியமானவர்களே, இன்றைய தொடர்பாடல் என்பது எங்களை வாலிபர்களுக்கூடிய ஒரு பாரிய பிரச்சனை. எனவே வாலிபர்களே, இந்த மீடியாவுக்கு அடிமையாக விடாதீர்கள், சேவைக்கு மாத்திரம் இவைகளை பயன்படுத்துங்கள். இறுதியாக இந்த வாலிபர்களுக்குள்ள பிரச்சனை ஐந்தாவது பிரச்சனை கண்ணியமானவர்களே, போதை வசு. இன்றைக்கு போதை வசு என்பது எங்களை வாலிபர்களை சூழ்ந்து கொண்ட ஒரு நோயாக இருக்கு. அல்லா பாதுகாக்க வேணும். முந்தைய ஒரு காலத்துல பள்ளிகளுக்கு பயானுக்கு போனா சொல்லுவாங்க, அதுல தொழுகையை பற்றி பண்ணுங்க, அதுல நோம்ப பத்தி பண்ணுங்க, அதுல பரவான் திராவத்தை பற்றி பண்ணுங்க, அதுல இப்ப போன சொல்லுவாங்க என்ன தெரியுமா, அதுல எங்களை ஊர்ல போதை வசு கூட்டிட்டு, அதுல நல்ல பிள்ளையெல்லாம் பாதிக்கிறாங்க, அதுல விபச்சாரம் கூட்டிட்டு, அதுல எங்களை பெண்கள் கூட போறாங்க, அதுல கதை பேசுங்க. கண்ணியமானவர்களே, வணக்கம் செய்யறோம், நிறைய இபாதை செய்யறோம், குறைவில்லை, செஞ்சு செஞ்சு பாவம் செய்யறோம். இந்த நாவால உண்மையை சொல்லி வியாபாரம் பண்றோம், குர்ஆன் திலாவத் செய்யறோம், ஜிக்ரு செய்யறோம், தஸ்பீஹ் செய்யறோம், இதே நாவால என்ன செய்யறோம், பொய்யும் சொல்லி வியாபாரம் பண்றோம். கண்ணியமானவர்களே, எனவே இந்த காலத்துல எங்கட வாலிபர்கள் பாரிய ஒரு பிரச்சனை போதை வச்சு. எங்க சமூகத்தில் உள்ள வாலிபர்களை பாதுகாத்தா எங்கட சமூகத்தையே பாதுகாத்தவா? ஒரு சமூகத்தில் உள்ள வாலிபர்கள் நாசமாகி போனால், வாலிபர்கள் கெட்டவர்களாக ஆகிவிட்டார் என்றால் ஊர்களும் காலப்போக்கில் நாசமாகிவிடும், வருகின்ற வளர்கின்ற பரம்பரைகளும் நாசமாகிவிடும். எனவே கண்ணியமானவர்களை, வாலிபருடைய விஷயத்திலே கூடுதலாக கவனப்படுங்கள். இன்று பாடசாலை செல்கின்ற மாணவ மாணவிகளை கூட விட்டு வைக்காத அளவுக்கு சிறிய வயது முதல் பெரிய வயது வரைக்கும் வித்தியாசம் இல்லாமல் அனைவரையும் பிடித்திருக்கிற நோயாக போதை வசு பாவனை இருக்கிறது. போதை வசு பாவனை என்று சொல்வது கண்ணியமானவர்களே, அந்த தூள்களை பயன்படுத்துவது, அந்தந்த அடையாளப்படுத்தக்கூடியவைகளை பயன்படுத்தி, இது மாத்திரமல்ல, நாங்கள் ஒரு பிஸ்ட குடிக்கிறோமா, கோலி குடிக்கிறோமா, பீடி பாய்க்கிறோமா, இவையெல்லாம் போதை வசு தான், இதெல்லாம் போதை வசு தான். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், ليس لهم طعام الا من ضريع لا يسمن ولا يغني من جوع. நரகவாதிகள் உடனே போல, நரகவாதிகள் உடனே வரி என்ற முச்சடியை தவிர வேற உணவு கிடையாது. அந்த முச்சடிய அவங்க சாப்பிட்டா அவங்க கொழுக்கவும் மாட்டார்கள், அவங்கள பசியும் போகாது. அத போலதான் அந்த போதைவர் சிலர் செல்வார்கள், ஒரு டம் இழுத்தா எனக்கு சந்தோஷம் சிலர் சொல்லுவார். கனியமானவர்களே, யாரெல்லாம் அப்படி பயன்படுத்துறாங்களோ அது அவங்கள கொழுக்கவும் வைக்காது, அது அவங்களுடைய பசியையும் தணிக்காது, நரகவாதிகளுடைய உணவை போல. அண்மையில் எடுக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி, ஒவ்வொரு வருடமும் 40,000-50,000 பேர் புகைத்தலால, புகைப்பிடிப்பதால மரணிக்கின்றார்கள். புகைப்பிடிக்கின்ற ஒவ்வொருவரும் யோசியுங்கள், அடுத்த வருடம் அந்த 50,000 பேர்ல நான் ஒருவனாக இருப்பேனோ என்று யோசியுங்க. புகைப்பிடிப்பவர் ஒவ்வொரு நாளும் பணத்தை சுட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு ஒருத்தர், கனியமானவர்களே, 10 கோர்லிப் குடிக்கிறான் வச்சுக்கொண்டா, ஒரு கோர்லிப்ல வேலை 20 வச்சுக்கொள்வோம், சாதாரணம் அதை விட கூட நினைக்கிறேன், 20 தர 10 200, 20 தர 10 200, 10 நாளைக்கு 2000, ஒரு மாதத்துக்கு 6000. 6000 பணத்தை சுட்டு கொண்டிருக்க. அவங்களோட வீட்டுல உள்ள பிள்ளை மகனையோ மகளையோ கூப்பிட்டு தீப்பட்டிய ஒரு கையிலையும், பணம் 1000 ரூபாய் நோட்டை ஒரு கையிலையும், 1000 ரூபாய் பைசா ஒரு கையிலையும் கொடுத்து, பிள்ளை இதை சுட்டுட்டு வாங்கினுச்சுனா இந்த உலகத்துல எந்த பிள்ளை அதை சுடும்? என்னவாப்பா பைத்தியமா, மத்த பீஸ் குடுக்கலமே, என்னவாப்பா பைத்தியமா, கிளாஸ் பீஸ் குடுக்கலுமே, என்னவாப்பா பைத்தியமா, வீட்டுக்கு எவ்வளவு பேர் கஷ்டத்தோட வராங்க அவங்களுக்கு கொடுக்கலுமே, ஒரு நேரம் சாப்பாடுக்கு எங்களுக்கு பயன்படுத்தலுமே செய்யுங்க பிள்ளைங்களுக்கு சொல்லணும். யாரெல்லாம் போதை வசதிக்கு அடிமையா இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொரு நாளும் பணத்தை சுட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இறுதியாக நேரத்தை எடுத்துக் கொள்ள இந்த 5 வகையான புரட்சியை விடுபடுங்க, வாலிபர்களுக்கு நல்ல வழியை காட்டி கொடுங்க. வாலிபர்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது, வாலிப வயதை தாண்டி வந்த வயோதிபர்கள் வாலிபர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பும் இருக்குது. வாலிபர்களை நினைத்தவாறு விட்டு விடாதீர்கள். வாலிபர்களை பெற்றோர்கள் பராமரிக்க இல்லைன்றாலும் அந்த வாலிபர்களுக்கு வழிமாட்ட வேண்டிய நிர்வாகிகள் பொறுப்புதாருடைய கடமையா இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, வாலிபத்தை பெருமதியாக கழிச்சு கொள்ளுங்க, வாலிபத்தை பொறவான் சிலாவத்தோடு கழிச்சு கொள்ளுங்க, வாலிபத்தை தொழுமையோடு கழிச்சு கொள்ளுங்க. வாலிப நாளைய மறுமையினால நிழல பெற்றுத் தரக்கூடிய வாலிபமா இருக்கணும். இந்த வாலிப நாளைய மறுமையினால சுவர்க்கத்தை பெற்றுத் தரக்கூடிய வாலிபமா இருக்கணும். அதே போல இந்த வாலிப காலத்துல சமூகத்துக்கு ஏதாவது செய்து விட்டு மௌத்தாகுங்க. இந்த வாலிப காலத்துல தீனோடு இருங்க. இந்த வாலிப காலத்துல சமூகத்துக்கு பொருத்தமான நல்ல சேவைகளோடு இருங்க. நிச்சயமாக அல்லாஹ் நாளைய மறுமையினால இந்த வாலிபத்தை கபூல் செய்து எங்களை சுவர்க்கத்தை கபூல் செய்வான். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாலிபரை கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், முஸ்லிம் சமுதாயத்துடைய வாலிபர்களை பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ், நூற்று நாட்டில் வாழக்கூடிய அனைத்து வாலிபர்களையும் பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ், வாலிபர்கள் வரக்கூடிய கெடுதிகளில் இருந்து பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ், வளர்க்கப்படாத எத்தனையோ வாலிபர் இருக்கிறாங்க, யா அல்லாஹ், அந்த வாலிபர்களுக்கு நீயே வழியை காட்டி கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், பொறுப்புதாருடைய வதுவாவுக்கு ஆளாகாமல் அந்த வாலிபர்களை பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ், தாய் தாப்பா செய்யக்கூடிய தவறுகளால் அந்த வாலிபர்களை கெட்டவர்களாக மூதவிகளை ஆக்கிவிடாதயா அல்லாஹ், அந்த வாலிபர்களை பாதுகாத்துறியா அல்லாஹ், அந்த வாலிபர்கள் மூலமாக சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய சிறந்த தாய்களை அந்த வாலிபர்கள் உருவாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தையும் சமத்துவத்தை ஏற்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே உறவுகளை பலப்படுத்திடுவாயாக. யா அந்த நாட்டிலே வாழ்கின்ற நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்களா, நாட்டை விசுவாசக்கூடியவர்களாக, நாட்டு பற்றுள்ளவர்களாக அனைவரையும் கபூசிக்கொள்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து, உனக்கு பொருத்தமானவர்கள் அந்த உலகத்தை விட்டு பிரிந்து நாளைய மறுமையிலும் அனைவரையும் விசுவாசப்பட்டு கண்ணியப்படுத்திடுவாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிடுவாயாக. ஆமீன் ஆமீன். ஆஃபர்தவானா அனை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.